இரண்டாம் பிரிவு கிறிஸ்தவ நடத்தை, ஆவிக்குரிய வளர்ச்சி, குணக்கட்டுமானம். இந்த ஜீவியத்தில் உருவாகும் குணங்கள் பிற்கால கதியை தீர்மானிக்கும். கிறிஸ்து வரும்போது எவருடைய குணத்தையும் அவர் மாற்றமாட்டார். நமது குணமாகிய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கிக் கொள்வதற்கு அருமையான தவணையின் காலம் இப்போதுதான் அருளப்பட்டிருக்கிறது. பாவக்கரைகளை நீக்குவதற்கு ஆயுள் காலம் வேலை செய்ய வேண்டும். தன்னை அடக்கி சுயவெறுப்பான ஜீவியம் செய்ய அனுதினமும் புதிதாய் முயற்சிக்க வேண்டும். நாடோறும் புரிய வேண்டிய போர்களும் அடைய வேண்டிய வெற்றிகளும் உண்டு. சிலுவையின் மகத்தான வெற்றிகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆத்துமா தேவனோடு ஊக்கமாய் போராட வேண்டும். தேவன் பக்கம் சித்தம் வைத்தல். நீயே உன் சித்தத்தை இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது. நீ இப்படிச் செய்யும்போது தேவன் உடனே ஆட்கொண்டு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உன்னில் உண்டாக்குவார். அப்போது உன் முழு சுபாவமும் கிறிஸ்துவினுடைய ஆவியின் ஆளுகைக்கு கொண்டுவரப்படும். உன் எண்ணங்களும் கூட அவருக்குட்பட்டிருக்கும். நீ விரும்புமாறு உன் விருப்பங்களையும் உன் எண்ணங்களையும் நீ அடக்க முடியாது. ஆனால் நீ உன் சித்தத்தை அடக்கி உன் ஜீவியத்தை முழுவதுமாய் மாற்றக்கூடும். நீ உன் சித்தத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுப்பதினால் உன் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருந்து அது சகல அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேற்பட்டிருக்கும் அதிகாரத்தோடு உடன்பட்டிருக்கும். உன்னை தமது பலத்தோடு உறுதியாய் பிடித்து கொள்ளக்கூடிய தேவ பலம் உனக்கு கிடைக்கும். அத்துடன் உயிருள்ள விசுவாச வெளிச்சமாகிய ஓர் புதிய வெளிச்சமும் நீ பெறக்கூடும். ஆனால் உன் சித்தம் உன் கூட்டாளிகளின் சித்தத்திற்கு இசைந்திராமல் தேவனுடைய சித்தத்திற்கிசைந்திருக்க வேண்டும். ஏனெனில் உன் கூட்டாளிகளின் மூலமாய் சாத்தான் உன்னை கண்ணிக்குள் அகப்படுத்தி அழிக்கும்படி எப்பொழுதும் கிரியை செய்கிறவனாயிருக்கிறான். விசுவாசத்தை குறித்து பேசு. பாதை விலகாது தேவன் பக்கமாய்ப்போ. சத்துருவின் பக்கம் உன் காலை வைக்காதே. கர்த்தர் உன் சகாயராயிருப்பார். உனக்கென்று நீ செய்யக்கூடாததை அவர் உனக்குச் செய்வார். அதின் பயனாய் நீ லீபனோனின் கேதுருவைப் போலிருப்பாய். உன் ஜீவியம் மகிமையாயும் உன் கிரியைகள் தேவனுக்குள்ளாகவும் இருக்கும். உன்னை தேவனுடைய கரங்களில் துலக்கமான கருவியாக்கக்கூடிய வல்லமையும் ஊக்கமும் தாழ்மையும் உன்னில் உண்டாயிருக்கும்.
நீ உன் மனவாஞ்சையை திருப்தி செய்ய மறுக்காமலும் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி தீர்மானிக்காமலும் இருந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பதில் யாதொரு பிரயோஜனமுமில்லை. நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதினால் மாத்திரம் அவருக்கு பிள்ளையாகலாமே ஒழிய உன் எண்ணங்கள் உணர்ச்சிகளினால் அவருக்கு பிள்ளையாக முடியாது. உன் சித்தம் தேவ சித்தமாகும் பட்சத்தில் பிரயோஜனமுள்ள ஜீவியமொன்று உனக்கு முன்னிருக்கிறது. அப்போது நீ தேவன் உனக்கு தந்த புருஷத்துவத்தில் நற்கிரியைகளுக்கோர் முன்மாதிரியாயிருப்பாய்.
கிறிஸ்துவை பற்றிய பகிரங்க அறிக்கை. அருமை பெருமையான புதையலை ஒருவன் தானே வைத்து இன்புறுவதற்கு அதை பூட்டி வைத்துக் கொள்வது போல கிறிஸ்துவை இருதயத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நித்திய ஜீவகாலமாய் ஊறிக்கொண்டு நம் மண்டை வருவோர் அனைவரையும் இளைப்பாறச் செய்யும் ஓர் நீரூற்றாக நாம் கிறிஸ்துவை நமது இருதயங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தினால் மனிதர் கவர்ணப்படுமட்டும் நாம் நமது குணங்களில் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் அன்பையும் காண்பித்து அவரை பகிரங்கமாயும் தைரியமாயும் அறிக்கை செய்ய வேண்டும். பரிமள தைலங்களின் வாசனை வெளியேறாதிருக்கும் பொருட்டு அவைகளை புட்டியில் வைத்தடைக்குமாறு மார்க்கத்தை பத்திரப்படுத்துவது உசிதமுறையன்று. இயேசுவை நோக்கி பார்த்தல். தங்கள் உணர்ச்சிகளை கவனித்து அவ்விதம் தங்கள் முன்னேற்றத்தையோ அல்லது தளர்ச்சியையோ நிதானப்படுத்தினால் அநேகர் தங்கள் மார்க்க ஜீவியத்தில் பிரமாதமானதோர் தப்பிதம் செய்கிறார்கள். உணர்ச்சிகளைக் கொண்டு நாம் சரியாய் நிதானிக்க முடியாது. தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதற்கான அத்தாட்சியை நாம் நமக்குள்ளே காண முடியாது. அங்கே நம்மை அதைரியப்படுத்தக்கூடியதை மாத்திரமேயன்றி வேறொன்றையும் காண முடியாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரு மாயிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பதுதான் நமக்குள்ள ஒரே நம்பிக்கை. நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதற்கானது எல்லாம் அவரிலுண்டு. அவரே நமது நீதியும் நமது ஆறுதலும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறார். ஆறுதலுக்காக தங்களையே நோக்கி பார்ப்போர் சோர்வுற்று ஏமாற்றமடையக்கூடும். ஜெபத்தின் அருமையான சிலாக்கியத்தை சரியாய் பாராட்டுவோர் அல்லது பேணுவோர் வெகு சிலர் மாத்திரமுண்டு. நாம் இயேசுவண்டை போய் நமது குறைகளையெல்லாம் அவருக்குச் சொல்ல வேண்டும். நமது பெரிய வருத்தங்களையும் அற்பக் கவலைகளையும் குழப்பங்களையும் கூட நாம் அவரிடம் கொண்டு வரலாம். நம்மை சஞ்சலப்படுத்தும் எல்லாவற்றையும் நாம் ஜபத்தில் கர்த்தரிடம் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும்.
அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவின் பிரசன்னம் நமக்கு தேவையென்று நாம் உணரும்போது சாத்தான் தன் சோதனைகளை இடையிலே விடுவதற்கு அவனுக்குச் சமயம் கிடையாது. உத்தமமும் மிக்க அனுதாபமுள்ள நமது நண்பரை விட்டு நம்மை பிரிக்க வேண்டுமென்பது அவன் யோசனையோடு கூடி எடுத்துக்கொண்ட சிரமம். இயேசுவை தவிர வேறொருவரையும் நமது அந்தரங்க மித்திரராய் வைக்கக்கூடாது. நமது உள்ளத்திலிருக்கிறவைகளையெல்லாம் நாம் பயமின்றி அவரிடம் வெளியிடலாம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆராதிக்கும்படி சபை கூடும்போது இயேசு உங்களுடன் கூடுகிறாரென்றும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிறாரென்றும் நம்புங்கள். நீங்கள் உங்களையே நோக்காமல் இயேசுவை நோக்கி பாருங்கள். நிகரற்ற அவருடைய அன்பை பற்றி பேசுங்கள். நீங்கள் அவரை காண்கிறதுனால் அவருடைய சாயலாகத்தானே மறுரூபமாவீர்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபம் சுருக்கமாயும் குறிப்பாயும் இருப்பதாக. உங்கள் நீண்ட ஜெபங்களினால் ஆண்டவருக்கு பிரசங்கம் செய்யாதிருங்கள். பசியெடுத்த பிள்ளை தன் தந்தையிடம் அப்பம் கேட்கிறது போல் ஜீவ அப்பத்திற்காக கேளுங்கள். நாம் தேவனிடத்தில் சுருக்கமாய் விசுவாசத்துடன் கேட்கையில் நமக்கவசியமான ஆசீர்வாதங்களையெல்லாம் அவர் அருளிச் செய்வார். கண்டு மறுரூபமடைதல். சகோதர சகோதரிகளே, நாம் கண்டே மறுரூபமடைகிறோம். தேவனுடைய அன்பையும் நமது இரட்சகருடைய அன்பையும் கிகதிப்பதினாலும் தெய்வீகத்தின் பூரணத்தை தியானிப்பதினாலும் விசுவாசத்தினால் கிறிஸ்துவின் நீதியை நமதாக்கிக் கொள்வதினாலும் நாம் அந்த சாயலாகத்தானே மறுரூபமடைய வேண்டும்.
ஆகையால் நாம் சாத்தானின் வல்லமைக்கு அட்டாட்டாட்சிகளான அக்கிரமங்கள், சீர்கேடுகள், ஏமாற்றங்கள் ஆகிய கெட்ட படங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அவைகளை நமது ஞாபக அறைகளில் தொங்க வைப்பதனாலும் அவைகளை குறித்து பேசி விசனப்படுத்துவதனாலும் நமது ஆத்துமாக்கள் அதைரியமடையச் செய்யாதிருப்போமாக. அதைரியப்பட்ட ஓர் ஆத்துமா தன்மட்டில் தேவவ வெளிச்சம் பெறாதிருப்பதும் தவிர மற்றவர்களுக்கும் அவ்வெளிச்சம் போகாமல் அடைத்துப் போடுகிற இருளடைந்த ஓர் சரீரமாயிருக்கிறது. மானிடரின் விசுவாசங்களைக் கெடுத்து அவர்களை அதைரியப்படுத்துவதான தன் வெற்றி படங்களின் பயனைக் காண சாத்தான் விரும்புகிறான். பரலோகத்தில் தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமாயிருக்கிறாமாயிருக்கிறார். அங்கே பரிசுத்தமே பிரதானமாய் ஆளுகிறது. அங்கே தேவனோடு பூரண ஐக்கியமாயிருப்பதைக் கெடுப்பதற் கொன்றுமில்லை. நாம் மெய்யாகவே அங்கு போக பிரயாணப்பட்டிருந்தால் பரத்தின் ஆவி இங்கே நமது இருதயங்களில் வாசம் செய்யும். ஆனால் பரம காரியங்களைப் பற்றி சிந்திக்க இப்பொழுது நமக்கு பிரியமில்லையானால், தேவனைப் பற்றிய அறிவை கண்டடைய நமக்கு விருப்பமில்லையானால், கிறிஸ்துவின் குணத்தை தியானிக்க நமக்கு மனமில்லையானால், பரிசுத்தத்தைப் பற்றி நமக்கு சிந்தையில்லையானால், அப்போது பரத்தைப் பற்றியுள்ள நமது நம்பிக்கை வீணாகும் என்பதை நான் நிச்சயமாய் அறியலாம்.
தேவனுடைய சித்தத்துக்கு பூரணமாக இசைந்திருப்பதுதான் கிறிஸ்தவனுக்கு முன் எப்போதும் இருக்க வேண்டிய உன்னத நோக்கம். அவன் தேவனைப் பற்றியும் இயேசுவைப் பற்றியும் கிறிஸ்து தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போயிருக்கும் அந்த பேரின்ப வீட்டையும் அதன் அலங்காரத்தையும் பற்றியும் அவன் பேசப் பிரியப்படுவான். கிறிஸ்துவின் பள்ளிக்கூட பாடங்கள். ஜீவியம் பரீட்சார்த்தமுள்ளது. கிறிஸ்தவனுக்கு உலகத்தில் விரோதமான காரியங்கள் சம்பவிக்கும். நஷ்டங்களையும் ஏச்சு பேச்சுகளையும் சாந்தமாய் சகித்து, நிந்தை மொழிகளை மெதுவான உத்தரவினாலும் குரூரச் செய்கைகளை பட்சமாயும் ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவின் ஆவி இருதயத்தில் வாசமாயிருக்கிறதென்றும் உயிருள்ள திராட்சைச் செடியின் சத்து கொடிகளுக்கோடுகிறதென்றும் காட்டுகிறதாயிருக்கும். இச்சீவியத்தில் நாம் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலிருக்கிறோம். இதிலே நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி கணக்கு பார்க்கப்படும் நாளில் நமக்கு நேரிட்ட சகல இடையூறுகளும் நாம் சகிக்கும்படி அழைக்கப்பட்ட சகல வருத்தங்களும் துன்பங்களும் கிறிஸ்தவ ஜீவியத்தின் சத்தியங்களை பொருந்த வைப்பதற்கான அப்பியாச பாடங்களாயிருக்கின்றனவென்று நாம் காணலாம். அவைகளை நாம் நன்றாய் சகித்துக் கொள்வதினால் அவைகள் கிறிஸ்து சாயலை விருத்தியாக்கி
உலகத்தானிலிருந்து கிறிஸ்தவனை பிரித்து காட்டும். தன்னை ஜெயித்தல்.
குணம் பரீட்சிக்கப்படும். நாம் மெய்யாய் உயிருள்ள திராட்சைச் செடியின் கொடிகளாயிருந்தால் கிறிஸ்து நம்மில் வெளிப்படுவார். எரிச்சல்கள் கோபங்கள் மத்தியில் நாம் பொறுமையாயும் பச்சமாயும் சாந்தமாயும் சந்தோஷமாயும் இருப்போம். நாளாக வருஷம் செல்லச் செல்ல நாம் நம்மை ஜெயித்து மேன்மையான வீரியமடைந்து வளருவோம். இதுவே நமக்கு குறிக்கப்பட்ட வேலை. ஆனால் இயேசுவின் இடைவிடா சகாயமும் உறுதியான தீர்மானமும் அசையாத நோக்கமும் ஓயா விழிப்பும் ஒழியா ஜபமுமின்றி அதை நாம் நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொருவருக்கும் போர் புரிய வேண்டிய ஓர் போர் உண்டு. போராட்டங்கள் அதைரியங்கள் மூலமாய் ஒவ்வொருவரும் தம் சொந்த வழியை ஜெயிக்க வேண்டும். போராட்டத்தை தளரவிடுகிறவர்கள் வெற்றியின் பலத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போகிறார்கள். நாமாய்ச் செய்ய வேண்டிய முயற்சி செய்யாவிட்டால் ஒருவரும் தேவனுங்கூட நம்மை பரலோகம் கொண்டு போக முடியாது. நாம் நமது ஜீவியங்களில் அலங்கார அம்சங்களை போட வேண்டும். நம்மை இயேசுவைப் போலாக்காத கேவலமான இயற்கை அம்சங்களை நாம் அகற்ற வேண்டும். தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்கும் போது நாம் அவரோடு இசைந்து கிரியை செய்ய வேண்டும்.
கிறிஸ்து மார்க்கம் இருதயத்தை மறுரூபமாக்குகிறது. லெலகீக சிந்தையுள்ளவனை வைதீக சிந்தையுள்ளவனாக்குகிறது. அதன் தூண்டுதலினால் தன்னயமுள்ள மனுஷன் தன்னலமற்றவனாகிறான். ஏனெனில் கிறிஸ்து இக்குணமுடையவர்.
அயோக்கிய உபாயி யோக்கியமுள்ளவனாகிறான். ஆகவே அவன் மற்றவர்கள் தனக்குச் செய்ய வேண்டுமென்று விரும்புகிறவர்களை அவன் அவர்களுக்குச் செய்யும்படிக்கு அது அவனுக்கு இரண்டாம் சுபாவமாகிவிடுகிறது. சீர்கேடன் சீர்கேட்டு கேட்டு நின்று மாறி சீரடைகிறான். அவன் செம்மையான பழக்கம் பழகுகிறான். ஏனெனில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவனுக்கு ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகிவிட்டது. பரிசுத்தமாகுதல் தேவனுடைய சித்தத்துக்கு பூரணமாய்க் கீழ்ப்படிந்து அனுதின கடமைகளை சந்தோஷமாய் நிறைவேற்றுவதில் அடங்கியுள்ளது. சர்வலோகமும் விழுந்து போன உலகமும் மற்றபடி பார்க்க முடியாத கிறிஸ்துவினுடைய குணத்தின் பூரணத்தை அவைகள் பார்க்கும் பொருட்டு மனிதருக்கு கிருபையின் ஆசிர்வாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிக்கான நமது ஒரே நம்பிக்கை.
சாத்தானின் சாட்டங்களை ஓயாமல் எதிர்ப்பதில் தான் வெற்றிக்கான நமது ஒரே நம்பிக்கை இருக்கிறதென்று கிறிஸ்துவின் முன்மாதிரி நமக்கு காண்பிக்கிறது. சோதனைகளாகிய போரில் ஆத்துமாக்களின் எதிராளியை வென்றவர் மனுக்குலத்தின் மேல் சாத்தானுக்கிருக்கும் வல்லமையை அறிந்து நமது நிமித்தம் அவனை ஜெயித்தார். சாத்தானின் சோதனைகளை எதிர்க்க முயலும் நமது முயற்சிகளில் அவருடைய பலத்தோடு நமது பலவீனத்தையும் அவருடைய புண்ணியங்களோடு நமது அபாத்திரத்தையும் சேர்த்து கொள்ளும் பொருட்டு ஜெய வீரரான அவர் வெற்றியின் சிலாக்கியத்தை நமக்களித்திருக்கிறார். சோதனையை சகிக்கும் அவருடைய பலத்தால் பலப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் அவருடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் எதிர்த்து அவர் ஜெயங்கொண்டது போல ஜெயங்கொள்ளலாம். -50 சோதனையினின்று காக்கும் ஓர் கேடயமாகவும் சுத்தத்துக்கும் சத்தியத்துக்கும் ஏவும் ஓர் எழுப்புதலாகவும் இருக்கும் தேவனுடைய பிரசன்னத்தின் உணர்ச்சிக்கு வேறெந்த சக்தியும் நிகராகா. ஊக்கமான அனலுள்ள ஜபத்திற்கோர் அழைப்பு. தெய்வீக ஜீவியத்தில் நாம் முன்னேற்றமடைய வேண்டுமானால் ஜபத்தில் நாம் அதிகமாய் தரித்திருக்க வேண்டும். சத்தியதூது 1844 அடைந்த பெரிய ஏமாற்றத்திற்கு பின்னுள்ள காலத்தை குறித்து ஆதியில் கூறி அறிவிக்கப்பட்டபோது நாங்கள் எவ்வளவு அதிகமாய் ஜபித்தோம். அறையிலும் பண்டசாலையிலும் பழத்தோட்டத்திலும் அல்லது தோப்பிலும் விண்ணப்பத்தின் சத்தம் எவ்வளவாய் அடிக்கடி கேட்கப்பட்டது. பல முறையும் நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து வாக்குத்தத்தத்தை பாராட்டி மணி நேரங்களாக ஊக்கமாய் ஜபித்தோம். அடிக்கடி அழுகையின் சத்தம் கேட்கப்பட்டது. அதன்பின் ஸ்தோத்திர சத்தமும் துதியின் கீதமும் உண்டானது. நாம் முதலாவது விசுவாசித்தபோது இருந்ததை விட இப்பொழுது தேவனுடைய நாள் அதிக சமீபமாயிருக்கிறதினால் முன்னே அந்த நாட்களிலிருந்ததை விட நாம் அதிக ஊக்கமாயும் அதிக வைராக்கியமாயும் அனலாயும் இருக்க வேண்டும். அப்பொழுதை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு பெரிய ஆபத்துகள் உண்டு. ஆத்துமாக்கள் அதிகமாய் கடினப்படுகின்றன. நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் ஆவியால் நிறைந்திருக்க வேண்டும். நாம் அதை பெருமட்டும் இளைப்பாறக்கூடாது. செம்மையானவர்களின் ஜபம். சிநேகிதனிடம் இருதயத்தை திறப்பது போல தேவனிடம் திறப்பதுதான் ஜெபம். விசுவாச கண் தேவனை மிகவும் சமீபமாக காணும். தேவனுடைய அன்பை பற்றியும் அவர் தனக்காகப்படும் கவலையைப் பற்றியும் அருமையான அத்தாட்சி ஜெபிப்போருக்கு கிடைக்கலாம். ஆனால் அநேக ஜெபங்களுக்கு ஒருபோதும் பதில் கிடைக்காதிருப்பின் காரணம் என்ன? கர்த்தரை நோக்கி, என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று தாவீது சொல்லுகிறான். இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலமாய், கர்த்தர், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்னும் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். பின்னும் அவர் சிலரை குறித்து, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் ஒப்புக்கான பிரார்த்தனைகள், உதட்டாராதனையாய் மாத்திரமிருக்கிறது. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை.
நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழிருக்கையில் அவன் செய்த ஜெபம் உத்தம இருதயத்திலிருந்து வந்தது. அதை ஆண்டவர் கேட்டு பதிலளித்தார். கிறிஸ்து அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் பார்க்கிறார். அவர்களுடைய உள்ளான நோக்கங்களையும் எண்ணங்களையும் அறிகிறவராயிருக்கிறார். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். தங்களை உயர்த்தாமல் தங்களின் பெரும் பலவீனத்தையும் அபாத்திரத்தையும் உண்மையாய் உணர்ந்து தங்கள் இருதயத்தை அவரிடம் திறப்போருக்கு அவர் தீவிரமாய் செவி கொடுப்பார். தேவனோடு சஞ்சரிப்பது. தேவனோடு சஞ்சரிப்பதால் ஆத்துமாவுக்கு அவருடைய சித்தத்தை பற்றிய உள்ளான அறிவு அருளப்படுகிறது. ஆனால் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களில் அநேகருக்கு மெய்யான குணப்படுதல் என்றால் என்னவென்று தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவோடு அந்நியோன்னியமாயிருக்கும் அனுபோகம் இல்லாமல் அவர்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கும் தேவ கிருபையின் வல்லமையை ஒருபோதும் உணராதிருக்கிறார்கள். ஜெபிப்பதும் பாவம் செய்வதும், பாவம் செய்வதும் ஜெபிப்பதுமான அவர்கள் ஜீவியங்கள் வன்மத்தினாலும் வஞ்சகத்தினாலும் பகையினாலும் பொறாமையினாலும் சுய அன்பினாலும் நிறைந்திருக்கிறது. இவ்வகுப்பினரின் ஜெபங்கள் தேவனுக்கு அருவறுப்பானவைகள்.
உண்மையான ஜெபம் ஆத்தும சக்திகளை உடன்படுத்தி ஜீவியத்தை தாக்குகிறது. இவ்விதம் தன் தேவைகளை தேவனுக்கு முன்பாக ஊற்றுகிறவன் வானத்தின் கீழுள்ள மற்றவைகளையெல்லாம் சூனியமாக உணர்கிறான். ஆண்டவரே, என் எண்ணங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை என்றும் என் ஆத்துமா தேவன்மேல், ஜீவனுள்ள தேவன்மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்றும் தாவீது சொன்னான். கிரியை செய்யும் உயிருள்ள விசுவாசம். உண்மையான விசுவாசமும் உண்மையான ஜெபமும் இவை எவ்வளவு உறுதியானவை! இவைகள் இரு கரங்கள் போலிருக்கின்றன. இவைகளினால் விண்ணப்பம் பண்ணும் மனுஷன் அளவற்ற அன்பின் வல்லமையைப் பற்றி பிடிக்கிறான். நம்பிக்கையாயிருப்பதே விசுவாசம். அவர் நம்மை நேசிக்கிறாரென்றும் நமக்கு நன்மையாயிருப்பதினதென்பது அவருக்கு தெரியுமென்றும் அது நம்புகிறது. அவ்விதம் நாம் நமது சொந்த வழியை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அவருடைய வழியைத் தெரிந்து கொள்ளும்படி அது நம்மை நடத்துகிறது. நமது அறிவீனத்திற்கு பதிலாக அவருடைய ஞானத்தையும், நமது பலவீனத்திற்கு பதிலாக அவருடைய பலத்தையும், நமது அநீதிக்கு பதிலாக அவருடைய நீதியையும் அது ஏற்றுக்கொள்ளுகிறது.
நாமும் நமது ஜீவியங்களும் இயற்கனவே அவருடையவைகள். விசுவாசம் அவரின் உரிமையை ஒப்புக்கொள்ளுகிறது, அதன் ஆசிர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஜீவியம் சித்தி அடைவதற்கான இரகசியங்களாக சத்தியம், நேர்மை, சுத்தம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இவைகளை நாம் அடைந்து கொள்ளும்படி செய்வது விசுவாசமே. ஒவ்வொரு நல்லெண்ணமும் ஆசையும் தேவனால் ஆயிருக்கிறது. மெய்யான வளர்ச்சியையும் சித்தியையும் உண்டாக்கக்கூடிய ஜீவனை தேவனிடமிருந்து பெறுவது விசுவாசமே. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். தன் பாரங்களோடும் கவலைகளோடுமுள்ள இம்மைக்கு அப்பால் இப்பொழுது நம்மை கலங்கச் செய்கிறவைகளெல்லாம் தெளிவாக்கப்படும். அப்பெரிய மகிமையை நாம் எதிர்நோக்கச் செய்வது விசுவாசமே. தேவனுடைய வலது பாரிசத்தில் நமது மத்தியஸ்தராக இயேசு நிற்கிறதை விசுவாசம் காண்கிறது. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக கிறிஸ்து ஆயத்தம் பண்ணப் போயிருக்கும் வாசஸ்தலங்களை
விசுவாசம் பார்க்கிறது. விசுவாசம் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் அங்கியையும் கிரீடத்தையும் காண்கிறது. மீட்கப்பட்டோரின் பாட்டுகளை கேட்கிறது. விசுவாசத்திற்கு சாத்தானின் பதில் வெட்டு.
விசுவாசம் உணர்ச்சியல்ல. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. மெய்யான விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் எவ்வகையிலும் ஒற்றுமை கிடையாது. துணிகரம் விசுவாசத்திற்கு பதிலான சாத்தானின் பதில் வேட்டாயிருக்கிறதுனால் மெய்யான விசுவாசம் உள்ளவன் மாத்திரம் துணிகரத்திற்கு விலகி பத்திரமாயிருப்பான். விசுவாசம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தனதாக்கிக் கொண்டு கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிறது. துணிகரமும் வாக்குத்தத்தங்களை தனதாக்கிக் கொண்டு மீறுதலுக்கு போக்காக சாத்தான் உபயோகித்தாற்போல அவைகளை உபயோகிக்கிறது. விசுவாசம் நமது ஆதி பெற்றோர் தேவனுடைய அன்பை நம்பவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் செய்திருக்கும். துணிகரம் தேவனுடைய பெரிய அன்பு பாவத்தின் தீமைகளினின்று தங்களை இரட்சிக்கும் என்று நம்பி அவர்கள் அவருடைய பிரமாணத்தை மீறும்படி செய்தது. இரக்கம் பாராட்டப்படுவதற்குரிய நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் பரம தயவை கேட்கிறது விசுவாசமல்ல. உத்தம விசுவாசம் வேதவாக்கியங்களில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் பூர்வ நியமங்களையும் ஆதாரமாக கொண்டுள்ளது.
கிறிஸ்துவை பற்றி விசுவாசிப்பது போதாது, நாம் அவரில் விசுவாசிக்க வேண்டும். அவரை சொந்த இரட்சகராக கொள்ளும் விசுவாசத்தினால் மாத்திரம் நமக்கு நன்மையுண்டாகும். அது அவருடைய புண்ணியங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறது. அநேகர் விசுவாசத்தை ஓர் அபிப்பிராயமாக கொள்ளுகிறார்கள். ஆனால் இரட்சிக்கும் விசுவாசம் ஓர் செய்கையாயிருக்கிறது. அதனால் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வோர் தங்களை தேவனோடு உடன்படிக்கையின் மூலமாய் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். உத்தம விசுவாசம் ஜீவனாயிருக்கிறது. உயிருள்ள விசுவாசம் அதிகப்படியான தைரியமும் உறுதியான நம்பிக்கையுமாம். அதனால் ஆத்துமா ஜெயிக்கும் ஓர் வல்லமையாகிறது. வார்த்தையை புசித்தல். வான்காரமாகிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்வதென்று கூறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆத்துமாவினுள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது நாம் தேவகுமாரனுடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கடைகிறோம். அது மனதை பிரகாசிப்பிக்கவோ எழுதப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாய் இருதயம் திறக்கப்படுகிறது. அதனால் நாம் வளரலாம். மனிதன் வார்த்தையை புசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் இருதயம் அவ்வார்த்தையின் பிரவேசத்திற்கு திறக்கப்பட்டால் ஒழிய, அவன் இவ்வார்த்தையை பானம் பண்ணினால் ஒழிய, அவன் தேவனால் போதிக்கப்பட்டால் ஒழிய, அவ்வார்த்தையைப் பற்றி தப்பிதமாய் பிரயோகிப்பான், தப்பிதமாய் அர்த்தப்படுவான். புசிக்கும் போஜனத்தினால் சரீரத்தில் இரத்ததமுண்டாகிறது போல அவருடைய மாம்சமும் இரத்தமுமாகிய தேவ வார்த்தையை புசிப்பதினால் கிறிஸ்து உள்ளே உண்டாகிறார். எவனொருவன் அவ்வார்த்தையை புசிக்கிறானோ அவனுக்குள் மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து உண்டாகப் பெறுகிறான். எழுதப்பட்ட வார்த்தை தேடுகிறவனுக்கு தேவகுமாரனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் காண்பிக்கிறது. அவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினால் அவன் திவ்விய சுபாவத்திற்கு பங்காளியாகிறான். போஜனம் ஒரே தரம் உட்கொள்ளப்படுவதினால் சரீரத்தின் அவசியம் பூர்த்தியாகாதது போல தேவ வார்த்தையை ஓர் தடவை புசிப்பதினால் ஆவிக்குரிய அவசியங்களும் பூர்த்தியாகிறதில்லை. சரீர ஜீவன் இரத்தத்திலிருக்கிறது போல ஆவிக்குரிய ஜீவன் கிறிஸ்துவின் இரத்தத்தைப் பற்றும் விசுவாசத்தின் மூலமாய்க் கிடைக்கும். சரீரத்தில் நமது ஜீவன் இரத்தத்திலிருக்கிறது போல அவர் நமது ஜீவனாயிருக்கிறார். முழு சரீரத்தில் ஓடும் இரத்த ஓட்டத்தினால் எலும்பும் நரம்பும் தசைநாரும் போஷிக்கப்பட்டு முழு மனிதனாகிறது போல அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். கிறிஸ்துவோடு உயிருள்ள சம்பந்தமாயிருப்பதினாலும் அவரோடு நெருங்கி உறவாடுவதினாலும் ஆத்துமா சுகம் பெறும். கிறிஸ்துவின் இரத்த பலமே அதன் அவசியத்தையெல்லாம் பூர்த்தியாக்கி அதை ஆரோக்கியமான நிலைமையில் வைக்கிறது. சரீரம் கேட்டு மெலிந்து போனால் அது மறுபடியும் இரத்த புஷ்டி அடைவதற்கு அனுதினமும் ஆகாரம் புசிக்க வேண்டும். அப்படியே வார்த்தையை அடிக்கடி புசித்து அறிவடைவது நித்திய ஜீவனாயிருக்கிறது. அவ்வார்த்தை நமக்கு போஜனமும் பானமுமாயிருக்க வேண்டும். இதில்தான் ஆத்துமா சக்தியையும் ஜீவனையும் அடைய வேண்டும். நமது மனதின் ஆவி புதுப்பிக்கப்பட்டு நமது ஜீவனுள்ள தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும் பொருட்டு
நாம் அதன் அருமையான போதனையை உட்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை உயிருள்ள ஆத்துமாவில் நிலைத்திருக்கும்போது கிறிஸ்துவோடு ஒற்றுமையுண்டு, அவரோடு உயிருள்ள ஐக்கியமுண்டு, மட்டட்டட்டு நமது சிலாக்கியத்திற்கு உறுதியான அத்தாட்சியாகிய நிலையான அன்பு ஆத்துமாவிலே உண்டு. கிறிஸ்துவிலில்லாத ஓர் ஆத்துமா இரத்தமற்ற ஓர் சரீரமாயிருக்கிறது, அது செத்தது. ஆவிக்குரிய ஜீவனின் தோற்றம் இருக்கலாம் அதற்கு. ஓர் யந்திரம் போல் மார்க்க விஷயமாயுள்ள சில சடங்காசாரங்களை அது செய்யலாம், ஆனால் அதற்கு ஆவிக்குரிய ஜீவனில்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது. நாம் தேவனால் போதிக்கப்பட்டாலொழிய நமது ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்குரிய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது ஜீவியத்தில் அப்பியாசிக்கப்பட வேண்டும்.
ஒரு ஆத்துமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறபோது அவன் அவருடைய நீதியை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் கிறிஸ்துவின் ஜீவியத்தை ஜீவிக்கிறான். அவன் கிறிஸ்துவை காணவும், அவருடைய ஜீவியத்தை படிக்கவும், அவருடைய ஆசார முறைகளை கையாடவும் பழகுகிறபோது அவன் தேவகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கிறான், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறான். இது அவனுடைய அனுபவமாயிருக்கையில் அவன் பவுல் அப்போஸ்தலனோடு சேர்ந்து கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்புகூர்ந்து எனக்காகத் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறக்கூடும். ஆர் மற்றும் ஹெச் நவம்பர் 23, 1897.